உலகத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அகமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அகமிமானி
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
வேதவசனங்களுக்காக காத்திருக்கிற அன்பானவர்களே, இன்னும் வேதவசனங்களை கற்றுக்கொள்ளும் முன் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் வழிநடத்துகிற, எங்களை படைத்து காத்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கிற அன்பு, விசுவாசம், பொறுமை ஆகிய பண்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் இருக்கும் இடத்திலே ஒளி விளக்காய் காணப்பட கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கை உப்பால் சாரமேறினதாய், சுற்றியிருப்பவர்களுக்கு ருசி கொடுக்கிறவர்களாய், ஆறுதல் கொடுக்கிறவர்களாய், உண்மையான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இன்றும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கட்டும். குறிப்பாக சிறப்பான பிரயாணங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான சகல வழிநடத்துதல்களையும் கர்த்தர் கொடுத்து உம்முடைய சித்தத்தை பூரணமாய் செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உம்மையே அவர்கள் மகிமைப்படுத்தட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற திகைப்போடு யாராவது இருப்பார்கள் என்றால் உம்முடைய வார்த்தையினாலே நீரே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும். இன்றும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வேத வசனங்கள் எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை பயனுள்ளவர்களாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று 2 தெசலோனிக்கேயர் 2:6 முதல் சிந்திப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:6 முதல், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த உலகத்திலே தீமையை தடுத்து நிறுத்தக்கூடியது எது? பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே அதை செய்ய முடியும். ஒரு அரசாங்கம் பாவத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ரோம சாம்ராஜ்யம் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதுவே ஒரு தீமையான சக்தியாயிருந்தது. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு என்று சொல்லப்படுவது கேட்டின் மகனான பாவ மனுஷன் வெளிப்படாதபடிக்கு, அவனுடைய காலத்திலே அவன் வெளிப்படும்படிக்கு அவன் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. 2 தெசலோனிக்கேயர் 6:7,
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். 10 நாம் பார்க்கிறது என்ன? கெட்டுப்போறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் என்று பார்க்கிறோம். ஏன் இவர்களுக்கு இப்படி நடக்கிறது? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆம், இவர்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படாமல் இல்லை. பூமியின் கடைசி வரை என்று சுவிசேஷம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சபையும் பலவிதமான ஊழிய ஸ்தாபனங்களும் இதை செய்கின்றன. தனி நபர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட வானொலி தொலைக்காட்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் செல்கிறது. ஆனால் அவர்கள் கேட்டும் அங்கீகரியாமல் போவதே பரிதாபமான நிலை. அவர்கள் கேட்கிற இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். நீங்கள் சத்தியத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வேத வசனங்களை பல வகைகளிலே கேட்கிறீர்கள். அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் பொய்யான வசனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவனுடைய ஆட்சியிலே வைக்கப்படுவார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். வேத வசனத்தை கேட்கிற நமக்கு இது நேரிடாமல் இருப்பதாக. வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தொடர்ந்து 2 தெசலோனிக்கேயர் 2:11 வாருங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாக்கும்படிக்கு. தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களை தேவன் தண்டிக்கப் போகிறார், ஆக்கனைக்குள்ளாக்கப் போகிறார். இதை குறித்து நாம் அநேக முறை எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் இந்த வேதத்தை அமர்ந்து வாசித்த பிறகும் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து புறக்கணித்து தள்ளிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது வேலியற்ற பயிரை போலாகிவிடுவீர்கள். அநேக ஏமாற்றங்களும் வஞ்சகங்களும் நிறைந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும். ஏனென்றால் சத்தியத்தை புறக்கணித்ததால் பொய் நாடி வரும். மேலும் நீங்கள் தேவ பிரசன்னத்திலே செல்லும் வேளையில் நான் சுவிசேஷத்தை கேள்விப்படவே இல்லையே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேவனுடைய சுவிசேஷத்தை வேண்டாம் என்று தள்ளுகிறவர்களுக்கு அழிவும் நியாய தீர்ப்புமே காத்துக் கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 2:15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே இரண்டு வாசனைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். ஆம், ஊழியர்கள் வேத சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். அதை மக்கள் எவ்வாறு பெறுகிறார்கள் என்பதை பொறுத்தே ஊழியர்களின் வாசனை மாறுகிறது. நீங்கள் இந்த வேத சத்தியத்தை எல்லாம் கேட்டு ஏற்றுக்கொள்வீர்களானால் நாங்கள் உங்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கிறோம். நீங்கள் வேத வசனத்தை கேட்கவே இல்லையே என்று சொல்லிவிட முடியாது. வானொலி மூலமாக இன்னும் இதுபோன்ற பலதரப்பட்ட வழிகளிலே கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை உங்கள் மேல் அன்பு கொண்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு தந்து வருகிறார் இல்லையா? நீங்கள் இதை கேட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாங்கள் உங்களுக்கு மரண வாசனையாகிவிடுகிறோம். சரி, உங்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட வாசனையாக இருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஜீவ வாசனையாக உங்களுக்கு இருக்க விரும்புகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆக்கினைக்கு தப்பிக்கொள்வீர்களா? தொடர்ந்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் உலகத்தை பொய்யை விசுவாசிக்கும்படி வைக்கப் போகிறார். ஏன்? இது அநியாயமாக தெரிகிறதா? இல்லை பெரியமானவர்களே, பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினது போல இதை செய்யப்போகிறார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிடாதபடி கர்த்தரை தடுத்தார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் தவறானது. பார்வோன் உண்மையிலே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட விரும்பவில்லை. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனை கட்டாயப்படுத்தி அவனை ஒரு நிலையிலே நிறுத்தி முடிவெடுக்க வைத்தார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை உடனே அனுப்பிவிடாதபடி தடுத்தார். இன்று அநேகர் விசுவாச வாழ்க்கையிலே இந்த விதமாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்காக நிற்பதில்லை, சுவிசேஷத்தை கேட்பதும் இல்லை, அதற்கு கீழ்ப்படிவதும் இல்லை. தேவன் அவர்கள் மீது கிருபை இரக்கம் கொண்டு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. இவ்வாறு வேதவசனத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நேராக தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். ஏன்? ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் பொய்யை விசுவாசிக்க பாத்திரராகி போனார்கள். சிலர் சபைக்கு செல்லாது பக்தியை வளர்த்துக் கொள்ளாது காணப்படுவதை பார்த்திருப்பீர்கள். இவர்கள் பலதரப்பட்ட உலக தத்துவங்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும். ஞாயிறு ஆராதனைக்கு செல்லாத மக்களை தேடி சில தத்துவ கொள்கைகளை கொண்ட குழுக்கள் வரும். இவர்கள் இந்த ஆராதனை வேளைகளிலேயே வீடுகளுக்கு வருவார்கள். ஏன் தெரியுமா? ஆராதனைக்கு செல்லாதவர்கள் சத்தியத்தை விரும்பாதவர்கள். ஆகவே சபைக்கு செல்லாமல் வீடுகளிலே இருப்பவர்கள் சத்தியத்தை தவிர வேறு எந்த கருத்துக்களை கொள்கைகளை கொடுத்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட வேளையிலேதான் அவர்கள் வந்து கதவை தட்டி தங்கள் தத்துவ ஞானத்தை பரப்பி ஊழியத்தை சரியாக செய்துவிட்டு போகிறார்கள். இவ்வாறு தத்துவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அதற்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கு தீவிரமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்திற்காக வாழ விரும்பாத இவர்கள் தத்துவங்களுக்காக சாகவும் விரும்புவார்கள். என்ன வேடிக்கையான ஒரு நிலைமை இல்லையா? ஆனால் இதுதான் நிலை என்று வேதம் சொல்கிறது. மக்கள் சத்தியத்தை புறக்கணித்து தள்ளும் பொழுது அவர்கள் பொய்யையே விசுவாசிப்பார்கள் என்று தேவன் சொல்கிறார். தேவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறார். இதை செய்வதற்கு ஒரு சிறந்த வழியை அவர் வைத்திருக்கிறார். மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களுக்கு நேராக கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். எனவே அவர்கள் பொய்யை விசுவாசிப்பார்கள். இதனால் சத்தியத்தை விசுவாசிப்பவர்களையும் பொய்யை விசுவாசிப்பவர்களையும் எளிதாக பிரித்துவிட முடியும். அந்த பொய் எது? இது அந்தி கிறிஸ்து கூறும் பொய்யாகும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் அல்ல. நான் அவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற அவர் மேசியா அல்ல. இயேசுவை நம்பாதவர்களே மிகவும் புத்திசாலிகள் என்று அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய்களை சொல்லுவான். சபையும் விசுவாசிகளும் எடுத்துக் கொள்ளப்படுவதை வைத்துக் கொண்டு அவன் அப்பொழுது இருக்கும் மக்களுக்கு சரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விளக்கத்தை சொல்லுவான். எனவே மக்கள் சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து எந்த கவலையும் கொள்ளாமல் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, தானே 1000 வருட அரசாட்சியை பூமியிலே கொண்டு வருவது போல அவன் காட்டுவான். எனவே ஜனங்கள் அவனை நம்புவார்கள். அந்தி கிறிஸ்து தான் தேவராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். 1000 வருட அரசாட்சியிலே நுழைகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அவர்கள் தாங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே நுழைகிறோம் என்பதை உணராதிருப்பார்கள். இதுவே அந்த பொய். மக்கள் இதை விசுவாசிப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதை விசுவாசிக்காமல் விட்டுவிட்டார்கள். அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்காததால் இப்பொழுது பொய்யை விசுவாசிக்கிறார்கள். இதனையடுத்து அப்போஸ்தலன் பவுல் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நடைமுறை காரியங்களை பற்றி தனது நிருபத்திலே சொல்கிறார். எதிர்கால நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்ட விசுவாசிகள் இயேசுவின் வருகையை பற்றி விசுவாசிப்பதை தங்கள் கிரியைகளிலே நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்கிறார்கள். இயேசுவின் வருகையை விசுவாசிக்கிறேன் என்பதற்காக ஓ இயேசு வரவேண்டும் என்று விரும்பி எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டு நாட்கணக்காக காத்திருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. இது மூடத்தனமான பக்தி. ஒருவன் கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிப்பானால் அது அவனுடைய வாழ்க்கையிலே 3 வழிகளிலே வெளிப்படும். அவனுடைய பேச்சிலே, அவனுடைய நடக்கையிலே, அவனுடைய கிரியைகளிலே மாற்றம் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:13-14 கவனியுங்கள். வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:13-14. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இங்கே இரட்சிப்பை குறித்த முழுமையான கருத்தை பார்க்கிறோம். இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால இரட்சிப்பை குறித்து இங்கே தெளிவாக விளக்கப்படுகிறது. முதலில் இரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்று சொல்லப்படுவதை பாருங்கள். இந்த காரியம் ரோமர் 8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28-31 பாருங்கள். வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். டாக்டர் ஆர்ஏ டாரி என்பவர் இந்த வசனத்தை பற்றி சொல்லும்பொழுது, இது களைப்படைந்த இருதயத்திற்கு ஒரு மென்மையான தலையணை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், உண்மையிலே இந்த வசனம் அப்படித்தான் இருக்கிறது இல்லையா? சரி, தொடர்ந்து 29 முதல் பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு உப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இங்கே 2 தெசலோனிக்கேயர் 2:13 பவுல் சொல்கிற காரியமும் இதுதான். ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்று இந்த வசனத்திலே கூறுகிற காரியம் ஆச்சரியமாயிருக்கிறது இல்லையா? இந்த காரியம் இறந்த காலத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் எனக்கு தெரியும், மேலும் அதை விசுவாசிக்கிறேன். இதுவே நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது நாம் இங்கே பூமிக்கு வருமுன்னரே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அறிகிறோம். ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதன் இவ்வாறு கூறியிருக்கிறார். நான் இங்கே வருமுன்னரே தேவன் என்னை தெரிந்து கொண்டதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் நான் இங்கே வருகிறவரை அவர் காத்திருந்தாரானால் அவர் என்னை ஒருபொழுதும் தெரிந்தெடுத்திருக்க மாட்டார் என்று சொல்கிறார். இதன் அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் இயேசுவை நம்புகிற பொழுது தேவனை பிரமிக்க பண்ண மாட்டீர்கள். அதாவது, இந்த காரியத்தை தேவன் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். அவர் ஏற்கனவே முடிவு செய்து தெரிந்தெடுத்ததுதான். இந்த நாணயத்திலே மற்றொரு பக்கத்தையும் நாம் காண வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் இங்கே வரலாம் என்பதே இதன் அடிப்படை. இவ்வாறு விருப்பம் கொள்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எவரெல்லாம் விருப்பம் கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள். யோவான் 7:37 இயேசு சொல்லுகிறதை இந்த இடத்திலே கவனித்து பாருங்கள். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இது பொதுவான இரட்சிப்பிற்கான அழைப்பு. இதிலே எந்த குழப்படியும் இல்லை. மிகவும் கரிசனையோடு உறுதியாக அளிக்கப்படுகின்றதோடு ஈவாக இது இருக்கிறது. நீங்கள் இந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து வந்தீர்கள் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் வரவில்லை என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆகவே கேட்டாலும் ஒருபொழுதும் வரமாட்டீர்கள். உங்களுக்கு தாகமில்லை என்று நீங்கள் உணர்ந்து வருவதில்லை. அதாவது உங்களுக்கு இரட்சகர் தேவையில்லை என்று நீங்கள் நினைப்பதால் அவரிடத்திலே வருகிறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள். ஆகவே அவர்கள் அழைப்பை கேட்டும் இயேசுவினிடத்திலே வருகிறதில்லை. எனக்கு பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுக்கு ஆத்மாவிலே தாகம் உண்டென்று நீங்கள் உணர்ந்தால் இயேசுவினிடத்திலே வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் என்று வசனம் சொல்கிற காரியம் நிகழ்காலத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. நான் பரிசுத்தவான் என்று சொல்லப்படும் பகுதியை இந்த பரிசுத்தமாக்குதலினாலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். மட்டுமல்ல, பரிசுத்தத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவும் இதை பெறுகிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகிறீர்கள். இது தகுதியின் அடிப்படையிலே பரிசுத்தமாக்கப்படுதல். இது இரட்சிப்பின் காரியத்தில் இறந்த காலம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் நடக்கிறதை பற்றிய பரிசுத்தத்தையும் இது உள்ளடக்கியுள்ளது. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே கிருபையில் வளர வேண்டும். மூன்றாவதாக, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் என்று வேதவசனம் சொல்கிறது இல்லையா? அதற்கு அர்த்தம் என்ன? விசுவாசி வேதத்தை நன்றாக கற்று விசுவாசத்தில் தேற வேண்டும். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும் முன்னேறி செல்லவும் இதுவே வழி. நான்காவதாக, நீங்கள் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக என்று 14 வசனத்திலே பார்க்கிறோம். இது எதிர்காலத்தை குறிக்கிறது. சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை இது குறிக்கிறது. இப்பொழுது 1 யோவான் 3:2 பாருங்கள், வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து கொலோசையர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தையும் கவனிக்க வேண்டும். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறது. என்ன ஒரு அருமையான மகிமையான காரியத்தை நாம் உடையவர்களாயிருக்கிறோம் இல்லையா? இந்த 2 வசனங்களிலேயும் ரட்சிப்பை பற்றிய காரியத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். இது 3 கால ரட்சிப்பு. இவை எல்லாமே தேவனுடைய கிரியையாகவே இருக்கிறது. சரி, இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2:15 பாருங்கள். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அவர்களோடு இருந்தபொழுது போதித்த காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தைகள் தான் விசுவாசிகள் நிற்கவும் பலப்படவும் உதவி செய்கிறதாயிருக்கிறது. தொடர்ந்து 16-17 வசனங்களையும் பார்ப்போம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆறுதலையும் தேறுதலையும் நம்முடைய இருதயத்திலே தருகிறார். இதை அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக செய்கின்றார். இந்த வசனமே நம்மை நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் ஸ்திரப்படுத்துகிறது. வேத வசன தியானம் நம்மை தேவனுடைய பணியை செய்யும்படி நடத்தி செல்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நம்மை தேற்றுகிறது மட்டுமல்ல, நமக்கு பக்தி விருத்தியையும் உண்டாக்குகிறது. ஸ்திரப்படுத்துகிறது என்பதின் அர்த்தம் வேத வசனத்தில் வேறுபடுகிறதையும் அதிலே பலமாக வேரூன்றுகிறதையும் குறிக்கிறது. ஆனபடியால் நாம் பல்வேறு உபதேசங்களாகிய காற்றுகளினாலே தள்ளி கொண்டு போகப்படுகிறதில்லை. நம்முடைய சிந்தையும் இருதயமும் அதிலேயே முழு கவனமும் செலுத்துகிறதாகும். இப்படிப்பட்ட காரியத்தினால் நாம் நாள்தோறும் புதிதாக பூக்கின்ற புதிய வேத புரட்டான கவர்ச்சிகரமான மலர்களால் கவரப்பட மாட்டோம். நம்முடைய விசுவாசம் தள்ளாடுவதில்லை, அது ஸ்திரப்பட்டதாக இருக்கும். பெரியமானவர்களே, நாம் அவ்வாறாக உறுதியான விசுவாசத்தினை வேத வசனத்தின் மூலமாகவே பெற்றுக் கொள்கிறோம். இந்த வேத வசனமே தேவனுடைய பணிகளை எடுத்து செய்ய நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்திலே விசுவாசிகள் தங்களுடைய பணியிலும் நடைமுறையிலும் ஸ்திரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விளக்கப்படுவதை பார்க்கிறோம். நீங்கள் ஒருவேளை இயேசுவின் வருகையை அவ்வளவாக நேசித்து எதிர்பார்க்கிறதாக சொல்லிவிட்டு அவருடைய வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இல்லாவிட்டால் நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படாது, மட்டுமல்ல உங்களை அவருக்காக பணிபுரியவும் விடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து உண்மையிலே வருகிறார் என்று விசுவாசிப்பீர்களானால் அவருக்கென பணியிலே தீவிரமாக ஈடுபட்டிருப்பீர்கள். நீங்கள் ஒரு நாளிலே அவரிடத்திலே உங்கள் கிரியைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் நாளை வருவார் என்றால் இன்று நாம் அவருக்கென அவர் பணியிலே துரிதமாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, அவர் வருகிறார் என்பதற்காக நாம் வாசலண்டையிலேயே காத்திருக்க வேண்டியது அவசியம் அல்ல, அல்லது வானத்தையே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் தேவையில்லை. அதற்கு மாறாக நம்மை சுற்றியுள்ள தேவையை நோக்கி பார்த்து அவருக்காக பணிபுரிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே நாம் அவருடைய வருகையை உறுதியாக எதிர்பார்க்கிறோம் என்பதற்கான தெளிவான திட்டமான ஒரு அடையாளமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வேத வசனத்தை நேசிக்கிறவர்களாகவும் உமது ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் எங்களை காத்துக்கொள்ள ஒருமுறை கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. உம்முடைய வேத வசனங்கள் மேலே உள்ள வாஞ்சியினாலே நீர் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய வசனத்தினாலே நிரப்பும். உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிப்பதனாலே மெய் ஞானத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். தவறான போதனைகள் வரும்பொழுது அதை உணர்ந்து அவைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை நீரே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள், எதிர்பார்த்திருக்கிற நாங்கள், நீங்கள் நேரங்களையும் காலங்களையும் வீணாக்காதபடி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின் அடிப்படையிலே தீவிரமாக நாங்கள் இருக்கும் இடங்களிலே உம்முடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்க நீரேங்களை பலப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த ஊர்களிலே எந்தெந்த கிராமங்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலே உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாய் திகழ நீரே எங்களுக்கு கிருபை தாரும். இன்றும் நாங்கள் பலருக்கு உம்முடைய நற்செய்தியை உம்முடைய சிலுவையை பிரசங்கிக்க நீரே எங்களுக்கு வாய்ப்பை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமும் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமும் 33:14.